அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றொரு பகுதி. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமம், ரசூலுல்லாஹுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தன் உயிரை அர்ப்பணிக்க என்றும் தயாராக இருந்தார்கள். அதாவது தான் கொல்லப்பட்டாலும், தனக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும், தனக்கு காயங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹிற்கு எதுவும் ஆகக்கூடாது. அதாவது ஒரு பொதுவாக சொல்லப்போனால் ஒரு தொண்டருக்கு தன் தலைவரை குறித்து இருக்க வேண்டிய அக்கறை. ஏனென்றால் ஒரு புரட்சியில் தலைவர் பாதுகாக்கப்படுவது, தலைவர் உயிரோடு இருப்பது மிக முக்கியம். உலக மக்களையெல்லாம் நரக பாதையிலிருந்து சொர்க்கப்பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற புரட்சி இஸ்லாமிய புரட்சி. உலக மக்களையெல்லாம் அல்லாஹ் அல்லாத படைப்புகளை வணங்குவதை விட்டு வெளியேற்றி படைப்பாளனாகிய அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பது நபிமார்களுடைய புரட்சி, ரசூலுல்லாஹுடைய புரட்சி. அந்த புரட்சிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருப்பது மிக அவசியம். ஆகவே உலக மக்களுடைய இஸ்லாமிற்காக, யாருக்காக? உலக மக்களுக்கு இந்த தாவா சென்றடைய வேண்டும், அதற்குரிய ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருக்க வேண்டும். எனவே தன் உயிர் பறிக்கப்பட்டாலும் சரி, அதை துச்சமாக கருதினார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து வந்த இந்த பண்பு அவர்களை ரசூலுல்லாஹுடைய ஹலீஃபா என்ற அந்தஸ்திற்கு அல்லாஹ் உயர்த்தும் அளவு கொண்டு வந்து சேர்த்தது. பல சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே ஹத்தீம் என்ற அந்த பகுதியில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்பா இப்னு அபி முஈத் என்ற காஃபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கிறான். அவர்களுடைய ஆடையை கொண்டு பிடித்து இழுக்கிறான், கழுத்தை நெருக்குகிறான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகிறார்கள். அவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விரட்டுகிறார்கள், பாதுகாக்கிறார்கள். அத்தத்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், சூரா காஃபிருடைய 28வது வசனம். ஃபிரவுனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முக்மின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறினார்கள் அல்லவா, மூசா நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஃபிரவுன் ஆலோசனை செய்த போது, அப்போது அந்த மனிதர் தன் ஈமானை மறைத்தவராக என்ன கூறினார்? என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுகிற காரணத்தால் ஒருவரை நீங்கள் கொல்லப் போகிறீர்களா? இந்த வசனத்தை ஓதியவர்களாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உக்பா இப்னு அபி முஈத்தை விரட்டுகிறார்கள். இதே ஹதீஸை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குரைஷிகள் சேர்ந்து அடிக்கும் போது நபி அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்போது அபூபக்கர் எழுந்து அந்த மக்களை பார்த்து எச்சரித்தவராக கூறுகிறார், வைலக்கும் அத்தத்துலூன ரஜுலன் அய் யகூல ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று கூறிய காரணத்தால் ஒருவரை நீங்கள் கொல்கிறீர்களா? குரைஷிகள் ரசூலுல்லாஹுவை அடித்துக் கொண்டிருந்த மக்கள் ரசூலுல்லாஹுவை விட்டுவிட்டு அபூபக்கரின் மீது பாய்ந்தார்கள். அஸ்மா பின் தபீபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அபூபக்கருடைய மகளார் அறிவிக்கிறார்கள், இந்த செய்தி அபூபக்கருக்கு கிடைத்த அபூபக்கர் பள்ளிக்கு ஓடோடி சென்று ரசூலுல்லாஹுவை பாதுகாக்கிறார்கள். எங்களிடமிருந்து அபூபக்கர் சென்றபோது அரபுகளுடைய அந்த கால பழக்கப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட முடி வைத்திருந்தார்கள். தங்களுடைய முடிகளை சடைகளாக பின்னுவது அரபுகளுடைய பழக்கமாக இருந்தது. அதுபோன்று 4 சடைகளை பின்னிருந்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹுவை பாதுகாத்து விட்டு வீட்டுக்கு வரும்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளால் எந்த அளவு அடிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், அவர்களுடைய தலையில் எங்கு கை வைத்தாலும் முடி அவர் அந்த கையோடு உதிரும் அளவுக்கு அடிபட்டிருந்தார்கள். அழகாக சடை போட்டிருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கப்பட்ட அந்த அளவு இருக்கிறது. அவர்களுடைய தலைமுடியெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா தமிழில், முடியை போட்டு ஆஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, முடிய அவ்வளவு பெரிய நீளமான முடி, சின்ன முடியாக இருந்தால் சீக்கிரமாக பிக்க முடியாது, பெரிய பெரிய முடியாக இருந்தால் பிடித்து விழுக்கும் பொழுது முடிகள் எல்லாம் உதிர்ந்து விடும். இப்போ அந்த அளவுக்கு அடிபட்டார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை அலி ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கிலாபத்துடைய காலத்திலே, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கிலாபத்துடைய காலத்திலே மக்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். மக்களே, சஹாபாக்களில் யார் மிகப்பெரிய வீரர் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போது மக்கள் சொன்னார்கள், அன்தயா அமீரல் முஃமினீன். பொதுவாக அலியுடைய வீரத்தை பற்றி புகழ்ந்து பேசப்படும். அமீரல் முஃமினீன் அவர்களே நீங்கள் தான் என்று கூறினார்கள். அப்போது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னி மா பாரஸனி அஹதுன் இல்லன் தஸஃப்து மின்ஹு. ஆம், நான் என்னிடத்தில் யார் போருக்கு வந்தாலும், ஒண்டிக்கொண்டி நேராக வந்தாலும், அவரிடத்திலிருந்து என் நீதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அதாவது அவருடைய கதையை முடித்து விடுவேன். ஆனால் நபித்தோழர்களிலேயே மக்களிலேயே மிக வீரத்திற்குரியவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் ஒரு முறை பத்ரு போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது, தனியாக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். இப்போது ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்காக யார் நிற்பது? குரேஷிகளுடைய தாக்குதல் ரசூலுல்லாஹுவின் மீது நடந்துவிடக்கூடாது, ரசூலுல்லாஹுவை யார் பாதுகாப்பது என்று நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கேள்வி எழுந்தபோது, அப்போது யார் தயாரானார்கள்? தனியாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தயாரானார்கள். எந்த பகுதியிலிருந்து குரைஷிகளுடைய தாக்குதல் வந்தாலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குரைஷிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாதுகாத்தார்கள். இந்த வார்த்தையை கூறும்போது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை சொல்கிறார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ். அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக போர் புரியும் போது மக்களை பார்த்து கூறிக்கொண்டே இருந்தார்கள், என் இறைவன் அல்லாஹ் என்று கூறிய காரணத்தால் ஒருவரை கொல்ல வருகிறீர்களா? அலி அவர்கள் தங்கள் மீது போர்த்திருந்த போர்வையை நீக்கிவிட்டு அழ ஆரம்பித்தார்கள். ஃபபகா ஹத்தா இஃதல்லத் லஹியத்ஹு. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட தாடி நனைந்து விட்டது. பொதுவாக சஹாபாக்களுடைய தாடி அவர்களுடைய நெஞ்சு வரை படர்ந்திருக்கும். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடி ரசூலுல்லாஹுடைய தாடியை போன்று ஒரு காதிலிருந்து இன்னொரு காது வரை நெஞ்சின் மீது படர்ந்திருக்கும். அப்போது சொன்னார்கள், குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபிரௌனுடைய குடும்பத்தாரில் ஒருவரை பற்றி, ஒரு நம்பிக்கையாளரை பற்றி சிறப்பித்து சொல்லுகின்றான், அந்த நம்பிக்கையாளரை விட அமுமினு ஆலி ஃபிரௌன் கைரூன் அம்மன் ஹுவ. அந்த நம்பிக்கையாளர் சிறந்தவரா அல்லது அபூபக்கர் சிறந்தவரா என்று அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். யாரை பார்த்து? தங்கள் தோழர்களை பார்த்து. அப்போது தோழர்கள் அமைதியானார்கள். அலி சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹு, லஸாஅது மின் அபூபக்ரின் கைரும் மின் மில்இல் அர்தி மின் முஃமினி ஆலி ஃபிரௌன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அபூபக்கர் இவ்வுலகத்தில் ஒரு மணி நேரம் வாழ்வது, அவருடைய ஒரு மணி நேர வாழ்க்கை இந்த பூமி நிரம்ப, அந்த முஃமின் யார்? ஃபிரௌனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த முஃமின் இந்த பூமி நிரம்ப வசிப்பதை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தது. அந்த மனிதர் தன் ஈமானை மறைத்து கொண்டு பேசினார், அபூபக்கரோ தன் ஈமானை வெளிப்படுத்தி பேசினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மேற்கூறப்பட்ட சம்பவங்களிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? பொதுவாக சஹாபாக்களிடத்தில், குறிப்பாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய தீன் பாதுகாக்கப்படுவதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்தல், நபியின் மீதுள்ள பிரியத்தால், நபியின் மீதுள்ள மொஹப்பத் நேசத்தால் தன் உயிரை அர்ப்பணிப்பதை, தன் உயிர் கொல்லப்படுவதை, தனக்கு கொடுமைகள் விளைவிக்கப்படுவதை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை. முன்கூறப்பட்ட சம்பவங்களிலே அதை பார்க்கிறோம். அடிபடுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இது எதை காட்டுகிறது? அவர்களுடைய ஈமானின் உச்ச நிலையை, உயர்ந்த நிலையை காட்டுகிறது. இன்று நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தீனுக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவிற்கும் எது நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது, என்னை யாரும் பழித்து பேசக்கூடாது, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது, நான் மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடாது, எனக்கு கண்ணியம் வேண்டும், என் உடல் பொருள் உயிர் குடும்பத்துக்கு சேதம் வந்துவிடக்கூடாது, அல்லாஹுடைய தீனுக்கு எது நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதுதான் இன்று பெரும்பாலான மூமின்களின் நிலை. மறக்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவு கூறும் போது ஒவ்வொருவரும் தான் எந்த நிலையில் இருக்கிறோம், தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று தன்னை சுய பரிசோதனை செய்வதை மறந்துவிடக்கூடாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த துணிவு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வீரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த போது அவர்களுக்கு முன்னிலையில் மட்டுமல்ல, எப்படி சில பேர் பிறருக்கு வேண்டுமானால் தன்னை வீரனாக காட்டுவார்கள், சபையில் வேண்டுமானால் ஒரு துணிவை காட்டுவார்கள், ஆனால் தனிமையில் அவர்களிடத்தில் அந்த துணிவை பார்க்க முடியாது. பிறருக்கு மத்தியில் வேண்டுமானால் புகழப்படும் பண்புகளை கொண்டு தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள், ஆனால் உண்மையில் அந்த பண்புக்கு அவர்கள் உரித்தானவர்களா என்று பார்த்தால் இருக்காது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது தீனை, ரசூலுல்லாஹுவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எப்படி துணிவு கொண்டிருந்தார்களோ, துணிச்சல் கொண்டிருந்தார்களோ, தன்னை முற்றிலும் அது விஷயத்தில் அர்ப்பணிப்பதில் தயக்கம் காட்டவில்லையோ, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகும். இந்த இடத்தில் இன்னொரு சம்பவத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். இப்போது அரபுகளுடைய நிலைமை மோசமாகிவிட்டது. கிராமத்து அரபிகள் யாரெல்லாம் இஸ்லாம் ஓங்குவதை பார்த்து இனி வேறு வழியில்லை, முஸ்லிம்களாக நாமும் மாறினால்தான் இந்த பூமியிலே வாழ முடியும் என்ற பயத்தால் முஸ்லிமானவர்கள் ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு முருத்தத் மதம் மாறிவிட்டார்கள். ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தொழுவோம் ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் யமன் நாட்டை சேர்ந்த, யமாமா பகுதியைச் சேர்ந்த முசைலமா தன்னை நபி என்று கூறி வாதிட்ட போது அவனோடு சேர்ந்து அவனுடைய தீனை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒரு பெரும் குழப்பத்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் கிலாபத்தை ஆரம்பித்த காலத்திலேயே சந்தித்தார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? இன்னொரு பக்கம் முழு மதீனாவை மட்டுமல்ல, மக்கா முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த பெரும் பகுதியை அடியோடு வேரறுப்பதற்காக சிரியாவிலிருந்து ரோமுடைய படை மதீனாவை நோக்கி நகர்ந்து விட்டது. எந்த நேரத்திலும் மதினா தாக்கப்படலாம், முஸ்லிம்கள் அழிக்கப்படலாம். ஒரு பெரும் படையோடு ரோமானிய மன்னர் மதினாவை நோக்கி வருகிறார் என்ற செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இந்த செய்தி வந்த காரணத்தால் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக நியமித்து ஒரு பெரும் படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய மரண நேரமாக இருந்த காரணத்தால் அந்த படை மதினாவிற்கு வெளியில் தங்கியிருந்தார்கள். புறப்படுவதா இல்லையா, ரசூலுல்லாஹுடைய நிலைமையை அறிந்ததற்கு பிறகு ஒரு முடிவெடுப்போம் என்று தங்கியிருந்தார்கள். அந்த படையிலே சாதாரண ஒரு படை வீரராக உமரும் இருந்தார்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த நிலையில்தான் உசாமா இப்னு ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு என்ற வாலிப நபித்தோழரை சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக நியமித்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமையை சற்று நாம் சிந்தித்து பார்த்தால், நம்முடைய அறிவிலே கற்பனை செய்து பார்த்தால், முஸ்லிம்களுடைய அந்த பதட்டமான அந்த அபயகரமான நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஓரளவுக்கு புரியலாம். இந்த நேரத்திலே ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துணிவை பாருங்கள். அதாவது தீன் அல்லாஹ்வுடைய மார்க்கமா நானா, அல்லாஹ்வுடைய மார்க்கமா முஸ்லிம்களுடைய உயிரா, அல்லாஹ்வுடைய தீனா அல்லது நம்முடைய செல்வமா நம்முடைய வாழ்க்கையா? சஹாபாக்கள் குறிப்பாக அதிலும் உமர் சொல்கிறார்கள், அபூபக்கரே வேண்டாம், உசாமாவுடைய படையை அனுப்ப வேண்டாம், பெரிய ஆபத்து மதினாவிற்கு. இங்கே பெண்கள் இருக்கிறார்கள், நபியினுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள் இருக்கிறார்கள். இந்த படையை, இவ்வளவு பெரிய படையை அனுப்பிவிட்டால், மதினாவின் மீது படையெடுக்கப்பட்டால் என்ன ஆகும்? முர்த்தத்துகளிடத்திலே சண்டை செய்வதற்காக படை அனுப்ப தயாராக இருக்கிறீர்களே. ஜக்காத்து கொடுத்த மறுத்த கூட்டத்திடத்திலே சண்டை செய்வதற்கு ஒரு படையை அனுப்ப தயாராக இருக்கிறீர்களே. முற்றிலும் மதினாவிலிருந்து எல்லா முஸ்லிம் வீரர்களையும் நீங்கள் வெளியாக்கிவிட்டால் மதினாவின் நிலைமை என்னவாகும் என்னவாகும்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். நாமெல்லாம் கொல்லப்பட்டு மதினாவிலே பிணங்களாக கிடந்து, நம்முடைய பிணங்களை அடக்கம் செய்வதற்கு ஆள்கள் இல்லாமல் காட்டு மிருகங்கள் கடித்து குதறினாலும் சரி, நான் உயிராக இருக்கும் போது அல்லாஹுடைய தீனிலே குறைபடுத்தப்படுமா? நான் உயிராக இருக்கும் போது அல்லாஹுடைய தீனிலே குறை நடக்குமா? ஜக்காத்தை மறுத்தவர்களிடத்திலே ஜிஹாது செய்ய படை அனுப்புவேன், இஸ்லாமை விட்டு வெளியேறிய முர்த்ததுகளிடத்திலே ஜிஹாது செய்ய படை அனுப்புவேன், யமன் நாட்டிலே நபியை மறுத்த முசைலமாவிடத்திலே ஜிஹாது செய்வதற்கு படை அனுப்புவேன், முஸ்லிம்களை அச்சுறுத்துவதற்காக தன் படையை தயார்படுத்திய ரோம பேரரசிடத்திலே சண்டை செய்வதற்காக படை அனுப்புவேன். எந்த படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தினார்களோ அந்த படையை அனுப்பியே தீருவேன். ஒரே முடிவு. அவ யன்குசுத்தீன் வன ஹய். சஹாபாக்கள் பலர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து பேசுகிறார். பல முறை அந்த சபை நீடிக்கிறது, இன்று அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் என்பதாக. ஒரே வார்த்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, எக்காரணத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்திய அந்த படையை நான் நிறுத்தி வைக்க மாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு துணிவு, இந்த ஒரு வீரம், இந்த ஒரு அர்ப்பணிப்பு தன்மை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டும். அத்தகைய முஸ்லிம்களை கொண்டுதான் அல்லாஹுடைய மார்க்கம் ஹயாத்தாகுமே தவிர, நம்மை போன்ற சுயநலவாதிகள், நாம் யார் சுயநலவாதிகள். தீனிலே நமக்கு விருப்பமானவை நடக்கும் போது தீனோடு நம்மை இணைத்துக் கொள்வோம், தீனின் மூலமாக நமக்கு பாதகம் ஏற்பட்டால் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிலே பெரும்பாலானவர்கள் தீனை விட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்று பலர் அழைப்பு பணிக்கு தயாராகாமல் இருக்கும் நிலை ஏன்? இஸ்லாமை பகிரங்கமாக சொல்வதற்கு பயப்படுவதற்குரிய காரணம் என்ன? இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பது என்ன? பல செல்வந்தர்கள், பல பதவி உடையவர்கள், வாய்ஸ் அதிகாரம் உடையவர்கள், அவர்களுடைய பேச்சுக்கு அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் அழைப்பு பணிக்கு தயாராகாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? சுயநலம், தொழுகை. இதன் காரணமாக யாராவது உங்களை ஏசுவார்களா? நீங்கள் தொழுகிறீர்கள், இதனால் யாராவது உங்களிடத்தில் சண்டைக்கு வருவார்களா? உங்களை மதிப்பார்கள், உங்களை மதிப்பார்கள். நீங்கள் ஜகாத்து கொடுக்கிறீர்கள், இதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு கூடுமா? அல்லது உங்களை அவமரியாதை செய்வார்களா? ஹஜ், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா ஹாஜி 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 காஃபிர் கூட சங்கைப்படுத்துவான். இபாதாத்துகளை கொண்டு உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும், தாவத்தை கொண்டு அழைப்பு பணியை கொண்டு உங்களுக்கு சோதனை கிடைக்கும். சோதனையை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே தரஜாத்துகள் கிடைக்கும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தி என்னஹும் சுபுலனா. நீங்கள் சோதனையை தாங்காத வரை தரஜாவை அடைய முடியாது. ஒரு மனிதர் தொழுது கொண்டே இருக்கிறார், இவர் தொழுகையில் இருந்து கொண்டு ஈமானை ருசிப்பது, நூற்றுக்கணக்கான நஃபில் வணக்கங்களை தொழுகை வழிபாடுகளை தொழுது கொண்டே இருக்கிறார். இன்னொருவர் தாவா செய்துவிட்டு இரண்டு ரக்காத்து தொழுகிறார். இப்படி அழைப்பு பணியில் இருந்து கொண்டு இரண்டு ரக்காத்து தொழுகிறார். அழைப்பு பணி என்று சொன்னால் உண்மையான அழைப்பு பணி, ரசூலுல்லாஹுடைய அழைப்பு பணி. இவர் இரண்டு ரக்காத்து தொழும் பொழுது இவருடைய தொழுகையில் இருக்கின்ற உயிரோட்டம், தாவா செய்யாதவர் நூற்றுக்கணக்கான ரக்காத்துகள் தொழுகிறார் அல்லவா, அதை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தது. ஆகவேதான் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். அவர்கள் குறைந்த காலம் வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது. பின்னால் வந்த ஆயிரக்கணக்கான இறைநேசர்களுடைய வணக்க வழிபாடுகளை விட, காரணம் இந்த ஆயிரக்கணக்கான இறைநேசர்களிடத்திலே இபாதத் இருந்தது, தாவா பெரும்பாலும் இருக்கவில்லை. ஆகவே தாவாவுடன் எப்போது இபாதத்து கூடுகிறதோ சேர்கிறதோ அப்போது அல்லாஹ்விடத்திலே அதனுடைய மதிப்பு உயர்கிறது. இந்த ஒரு அர்ப்பணிப்பு தன்மை தாயி இடத்திலே வர வேண்டும். தன் இழப்பை, தனக்கு ஏற்படுகிற அந்த இழப்பு பல விதத்தில் ஏற்படலாம். எப்படி தனக்கு ஏற்படக்கூடிய இழப்பு? ஒரு வகையில் அல்ல. ஒன்று, ஏசுவார்கள், திட்டுவார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். நபிமார்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? தாவாவுக்காக அழைப்பு பணிக்காக செலவு செய்யும் பொழுது, இஸ்லாமை பரப்புவதற்காக செல்வத்தை செலவு செய்யும் பொழுது என்ன சொல்வார்கள்? செல்வத்தை வீணடிக்கிறார், செல்வத்தை வீணடிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இதே செல்வத்தை வியாபாரத்திலே, தொழிலிலே முதலீட்டு செய்து அதை பன்மடங்காக பெருக்கும் போது குடும்பத்தார்களும் சரி நண்பர்களும் சரி என்ன பேசுவார்கள்? ரொம்ப டேலண்ட், புத்திசாலி, சின்ன வயசுல எப்படி சம்பாரிச்சு செட்டில் ஆயிருக்கிறாரு பாருங்க. எப்படி சொல்லுவாங்க? சின்ன வயதுல சம்பாரிச்சு எப்படி செட்டில் ஆகிட்டாரு பாருங்க. இவர் துன்யாவில் செட்டில் ஆகிவிட்டோம் என்று நினைக்கிறார். எந்த துன்யாவை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, துன்யாவிலே யாராவது செட்டில் ஆக முடியும் என்று சொன்னால் நம்மை விட வசதி மிக்க ஃபிரௌன் செட்டில் ஆகியிருப்பான். நம்மை விட பெரிய வசதி உடைய பெரும் பெரும் அரசர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களெல்லாம் துன்யாவிலே செட்டில் ஆக முடியவில்லை. செட்டில் எங்கு ஆகியிருக்கிறார்கள்? கபரு குழியிலே ஆகியிருக்கிறார்கள். அங்கும் எப்படி? அவர்களுடைய உடலை புழுக்கள் தின்றுவிட்டன, அவர்களுடைய உடல் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டது. செட்டில் ஆகக்கூடிய இடம் எது? அல் ஜன்னா, சொர்க்கம். அப்ப ஒரு முஸ்லிமுடைய பார்வை, ஒரு முஸ்லிம் இஸ்லாமை புரிந்து கொண்டான், தீனை புரிந்து கொண்டான் என்பதற்குரிய அளவுகோல் என்ன? அல்லாஹுவிற்காக, அவனுடைய தீனுக்காக, அவனுடைய ரசூலுக்காக, சொர்க்கத்திற்காக, ஆகிரத்துக்காக துன்யாவை அவன் இழக்க தயாராக இருக்கிறானா? சொல்லும் விஷயம் புரிகிறதா? ஒரு முஸ்லிம், ஒரு தொழுகையாளி தன் தொழுகையை புரிந்து கொண்டார், ஒரு முஸ்லிம் தன் இஸ்லாமை புரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம் என்ன? தன் தீனுக்காக, துன்யாவை இழக்க தயாராகி இருக்கிறாரா? தீனுக்காக துன்யாவை இழக்க தயாராகவில்லை என்றால் இவர் ஆயிரம் ரக்காத்துகள் தொழுதாலும், ஆயிரம் ஹஜ்ஜுகள் வணக்க வழிபாடுகளை செய்தாலும், ஆயிரம் கோடி செல்வங்களை செலவு செய்தாலும் இவர் அல்லாஹுவை, அல்லாஹுடைய தீனை புரிந்து கொள்ளவில்லை. தீனுக்காக இழப்பை சந்திப்பதற்கு இவர் தயாராகாதவரை, இவர் மார்க்கத்தை, அல்லாஹுவை, மறுமையை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரு உண்மையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். நபி தோழர்கள் அதை புரிந்தார்கள். சஹாபாக்கள் கொல்லப்படுவதை பார்த்து முனாஃபிக்குகள் என்ன பேசினார்கள்? இவர்களை இவர்களுடைய மார்க்கம் ஏமாற்றிவிட்டது. இவருடைய நபி ஏதோ சொல்லுகிறார், ஒரு சொர்க்கமாம், அங்கே ஹூர் இருப்பார்களாம், அங்கே நதிகள் ஓடுமாம், அங்கே மாட மாளிகைகள் இருக்குமாம் என்றோ ஏதோ ஒரு கற்பனையை குறித்து அதன் மீது ஆசைப்பட்டு இந்த உலக வாழ்க்கை இவர்கள் இழக்கிறார்களே என்று பேசினார்கள். அல்லாஹு அக்பர். இது யாருடைய பார்வை? முனாஃபிக்குகளுடைய பார்வை. இன்றும் தங்களை முஸ்லிம் என்று சொல்கிற மக்களில் பலர் நபியின் காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகளின் தன்மையில் இருப்பதை பார்க்கிறோம். தீனுக்காக தியாகம் செய்பவர்களை பார்த்து, அர்ப்பணிப்பு செய்பவர்களை பார்த்து இவர்கள் ஏமாந்தவர்கள், வாழ்க்கையில் முன்னேற தெரியாதவர்கள் என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய இந்த பேச்சு நம்மை நம்முடைய அழைப்பு பணியிலிருந்து திருப்பிவிட வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக, முதலிலே இயேசு திட்டுவார்கள், ஏசுவார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள், புத்தி இல்லாதவன், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்வார்கள். இரண்டாவதாக, நஷ்டம் ஏற்படலாம், பொருளை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அல்லாவிற்காக செலவு செய்யும் பொழுது தன்னுடைய சுய அந்த சௌகரியத்தை இழக்க நேரிடலாம். அடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் இரண்டாவது பகுதியில் அதை பார்க்க இருக்கிறோம். எப்படி இவர் சம்பாதிக்கிறார்? ஆயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே செல்வத்தை சம்பாதிக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய தீன் தாவாவிலே ஈடுபடுவதால் அந்த லட்சங்களை எல்லாம் வாரி வாரி ஏழை எளியவர்களுக்காக, இஸ்லாமை ஏற்றவர்களுக்காக, முஸ்லிம்களினுடைய ஏழைகளுக்காக, முஸ்லிம்களுக்கு நன்மை செய்வதற்காக, தாவாவுக்காக, அழைப்பு பணியிலே ஈடுபடுபவர்களுக்காக செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒன்று உங்களுடைய செல்வத்தை வைத்து இரண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களது கையில் இருக்கக்கூடிய லட்சத்தை கொண்டு நீங்கள் சுகமாக வாழ்வதா, நீங்கள் மாட மாளிகைகளில் ஆடம்பரமான வாழ்க்கையில், உங்களுடைய சொகுசு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதா, அல்லது இந்த செல்வத்தை எல்லாம் அல்லாவிற்காக செலவழித்துவிட்டு, அல்லாஹுடைய தீனுக்காக செலவழித்துவிட்டு ஒரு அற்பமான அல்லது ஒரு ஆடம்பரமற்ற ஒரு சாதாரண வாழ்க்கையை கொண்டு திருப்தி அடைவதா? புரியுதா சொல்றது? ரெண்டு நிலைமை. நீங்கள் தாவாவில் ஈடுபடும் பொழுது, ஒன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய லட்சத்தை கோடியை அல்லாஹுடைய தீனுக்காக, ஏழை எளியவர்களுக்காக செலவழித்து விட்டு மறுமையில் நிரந்தரத்தை அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு அந்த தனி இடத்தை அமைத்துக் கொண்டு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லது இந்த உலக வாழ்க்கையில் இந்த சுகத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு மறுமையில் கை கழுவியவர்களாக, மறுமையை இழந்தவர்களாக செல்ல விரும்புகிறீர்களா? இரண்டாவது சோதனை. இன்று அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு உறுதியை கொடுக்க வேண்டும். நம்மில் பெரும்பாலானவர்கள் முதல் சோதனையை தாங்கிக் கொண்டாலும் இந்த இரண்டாவது சோதனையிலே தடுமாற்றத்தில் தான் இருக்கிறோம். நான் சம்பாதித்த செல்வம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, இதை கொண்டு நான் சேகரித்த செல்வம், இந்த செல்வத்தை கொண்டு நான் அனுபவிக்காமல் பிறருக்கு கொடுப்பதா? இது அன்பிற்குரியவர்களே சஹாபாக்களிடத்திலும் நம்மிடத்திலும் இருக்கின்ற ஒரு வேறுபாடு. சஹாபாக்கள் அவர்களுடைய பண்பு என்னவென்றால், இன்று நாம் சம்பாதித்ததை விட, சம்பாதிப்பதை விட பல மடங்கு அதிகம் சஹாபாக்களில் சம்பாதித்தவர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய பண்பாடு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த இந்த சம்பாத்தியம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பற்றி பார்க்கவில்லையா? உஸ்மான் இப்னு அவுஃபை பற்றி நாம் கேள்விப்படவில்லையா, படிக்கவில்லையா அவர்களுடைய வரலாறை? ஜுபைர் இப்னு அவ்வாமை பற்றி நாம் கேள்விப்படவில்லையா? இன்று நம்மிடத்தில் இருந்த செல்வத்தை விட அதிகம் செல்வம் அவர்களிடத்தில் இருந்தது. முன்மாதிரி முஸ்லிம் நூலை நீங்கள் படித்திருந்தால் தெரிந்திருக்கும். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது 4 மனைவிகளை விட்டு சென்றார்கள். ஒவ்வொரு மனைவிக்கும் அவர்களுடைய சொத்திலே 100,000 தீனார்கள் கிடைத்தது. எத்தனையோ பிள்ளைகள், அந்த அளவு செல்வத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த செல்வத்தை விட அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழித்த செல்வங்கள் அதிகம். இன்று நம்முடைய நிலைப்பாடு அதற்கு மாற்றம். நாம் என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிப்பதை விட நம் கையில் இருப்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கைய வரலாறிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் இது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கைய வரலாற்றை பாருங்கள். தங்களுடைய வயோதிக காலம் ஏனென்று சொன்னார், ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் என்ன? 2 ஆண்டுகள் தான். ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்து 2 ஆண்டுகள் கழித்து அபூபக்கர் பிறக்கிறார்கள். ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 38 வயது, 40 வயதிலே ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே நேரத்தில் வயோதிகத்தை அடைந்து கொண்டே செல்கிறார்கள். பெரும் வியாபாரியாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்காக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம் என்ன? ஏழை முஸ்லிம்கள், இஸ்லாமை ஏற்றவர்கள் துன்புறுத்தப்பட்டதை பார்த்தபோது, தனக்கு சிறு பிள்ளைகள் இருந்தார்கள், அதுவும் பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தார்கள், வயோதிக நேரம், இப்போது வாலிப நேரத்தில் பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து சம்பாதித்தது போன்று சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லை, இருந்தும் தன் செல்வத்தை ஏழை முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாமை ஏற்றவர்களுக்கு, கலிமாவை சொன்னவர்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழிப்பதிலே எங்கேயாவது நாம் பார்க்க முடியுமா? கருமித்தனம் காட்டினார்கள் என்று, கஞ்சத்தனம் செய்தார்கள் என்று. பிலால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் உமையாவின் மூலமாக. ஹஜரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கப்பட்டது போன்று, துன்புறுத்தப்பட்டது போன்று மற்ற அடிமைகள் துன்புறுத்தப்படவில்லை. பிலாலுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு. அவர்களுடைய அந்த கொடுமைகளின் சம்பவங்கள், அவர்களை சங்கிலியிலே கட்டி மக்காவின் சிறுவர்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள். சிறுவர்கள் அவர்களுடைய கழுத்திலே அந்த சங்கிலியை மாட்டி இழுத்துக்கொண்டே செல்வார்கள். பின்னால் இருந்து ஒரு கூட்டம் கல்லால் அடித்துக்கொண்டே செல்லும். அல்லாஹு அக்பர். எதற்காக? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறியதற்காக. ஒரு சமயம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் உடைய அந்த துன்பத்தை கேள்விப்பட்டு அவர்களை பார்க்க வரும்போது, உமையா அவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறான். சுடு மணலிலே பிலால் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமையாவிடத்திலே கேட்கிறார்கள், அலா தத்தகில்லாஹ ஃபீ ஹாதல் மிஸ்கீன், பாவம், இந்த ஏழை விஷயத்தில் நீ அல்லாஹுவை பயப்பட மாட்டாயா? ஹத்தா மதா, எதுவரை நீ இப்படி இவரை துன்பப்படுத்துவாய்? அப்போது உமையா கூறுகிறான், அன்த அப்ஸத்தஹு, நீதான் இவரை கெடுத்தாய். ஃபன்கிதுஹு மிம்மா தரா, நீ விரும்பினால் இவரை நீ பாதுகாத்துக்கொள், இவரை காப்பாற்றிக்கொள். அபூபக்கர் கூறினார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, என்னிடத்திலே ஒரு அடிமை இருக்கிறார், இவரை விட பிலாலை விட வலிமையானவர், அவர் உன்னுடைய குஃபருடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறார், அவரை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், பிலாலை எனக்கு நீ தருவாயா என்று கேட்டு விலை உயர்ந்த தன் அடிமையை கொடுத்து விட்டு பலவீனமான பிலாலை வாங்குகிறார்கள். எதற்கு? தன்னிடத்தில் இருந்த அந்த அடிமைக்கு பகரமாக இவரை வேலைக்கு வைப்பதற்காகவா? ஃபஅதகஹு லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி பிலாலை உரிமை விட்டார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைரா, உம்மு உபைஸ், ஜின்னிரா, இன்னும் பல நபித்தோழர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள். இஸ்லாமை ஏற்ற காரணத்தால் தங்களுடைய தலைவர்களால், தங்களுடைய எஜமானர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த எல்லா ஏழை அடிமைகளையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்கி அல்லாஹ்விற்காக உரிமை விட்டார்கள். அவர்கள் நாடியிருந்தால் என்ன செய்திருக்கலாம்? சில விஷயங்களை ஆழமாக கவனிக்க வேண்டும். அவர்கள் நாடியிருந்தால் அவர்களை விலைக்கு வாங்கி தன்னிடத்திலே வேலைக்கு வைத்திருக்கலாமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் செய்தார்களா? செய்யவில்லை. ஏன்? இந்த இடத்தில் தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவே குர்ஆனின் ஒரு சூராவின் ஒரு பெரும் பகுதியை அல்லாஹ் ஏன் இறக்கினான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் லைல் முழுக்க இறக்கப்பட்டது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக. வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா கலக அஸ்ஸகர வல் உன்ஸா இன்ன ஸஅயக்கும் லஷத்தா ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா வஅம்மா மன் பஹில வஸ்தக்னா வகذب பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா இன்ன அலைனா லல் ஹுதா வஇன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா ஃபஅன்ஸர்துக்கும் நாரன் தலல்லா லா يَصْلَاهَا إِلَّا الْأَشْقَى الَّذِي كَذَّبَ وَتَوَلَّى وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَى الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَكَّى وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى وَلَسَوْفَ يَرْضَى. இந்த முழு சூராவை யாரை குறித்து அல்லாஹ் இறக்கினான்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை குறித்து. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் போது அவர்களிடத்தில் இருந்த அந்த இஹ்லாஸ், மன தூய்மை என்ற அந்த பரிசுத்த நிலைமையை கொண்டு நாம் படிப்பினை பெற இருக்கிறோம். நம்முடைய அமல் எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்மிடத்தில் இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தம், இதை தவிர எனக்கு எதுவும் இல்லை, அல்லாஹ்விற்காக அல்லாஹ்விற்காக சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான். இரவின் மீது சத்தியமாக அது சூழ்ந்து கொள்ளும் போது, பகலின் மீது சத்தியமாக அது வெளிச்சம் தரும்போது, ஆணை பெண்ணை படைத்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உங்கள் முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன. உங்கள் முயற்சிகள், நீ உங்களுடைய முயற்சி, ஒவ்வொருவரும் ஒன்றை தேடி முயற்சி செய்கிறார். ஒருவருக்கு பதவிக்காக, ஒருவருக்கு ஆட்சிக்காக, ஒருவருக்கு ஆடம்பர வாழ்க்கைக்காக, ஒருவருக்கு பெயருக்கும் புகழுக்காக, உங்களுடைய முயற்சி பல கோணங்களில் இருக்கிறது. இந்த பல கோணங்களில் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். யாருடைய முயற்சி வெற்றி கொடுக்கும்? யார்? ஃபஅம்மா மன் அஅதா, செல்வத்தை அல்லாஹ்விற்காக கொடுத்தானோ, அல்லாஹ்வை பயந்து கொண்டானோ, அல் ஹுஸ்னா, ஏகத்துவத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மைப்படுத்தினானோ, அவனுக்கு நாம் சொர்க்க வழியை லேசாக்குவோம். யார் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் கர்மித்தனம் காட்டினானோ, செலவழித்தால் எனக்கு என்ன ஆகுமோ, செலவழித்தால் என் குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, செலவழித்தால் என் பிள்ளைகளுக்கு என் மரணத்திற்கு பின்னால் என்னவாகுமோ என்று பயந்தானோ, அல்லாஹுவை விட்டு தன்னை தேவையற்றவனாக கருதினானோ, இந்த தீனை நம்பவில்லையோ. முன்னாடி அபூபக்கரை பற்றி அல்லாஹ் கூறினான், மூன்று தன்மைகள் கொடுத்தார், அல்லாஹுவை பயந்தார், மார்க்கத்தை உண்மைப்படுத்தினார். இரண்டாவது உமையாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கஞ்சத்தனம் காட்டினான், அல்லாஹுவை விட்டு தேவையற்றவனாக கருதினான், மார்க்கத்தை பொய்ப்படுத்தினான், இவனுக்கு நரக பாதையை லேசாக்குவோம். அல்லாஹ் அடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறான், நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அந்த நரகத்தில் கேடுகட்டவன் நுழைவான், அல்லாஹுவை அதிகம் பயந்து கொண்டவர் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். அதிகம் அல்லாஹுவை பயந்து கொண்டவர் என்று அல்லாஹ் அபூபக்கரை பற்றி சொல்லுகின்றான். அல் அத்கா, முன்பு அவர்களுடைய சிறப்பு பெயர்களை பற்றி படிக்கும் போது நாம் கூறினோம். அல் அத்கா, இவருடைய தன்மை என்ன? அல்லதீ யுதி மாலஹு யதஸக்கா, தன் செல்வத்தை இவர் கொடுப்பார் தன் உள்ள சுத்தத்தை தேடி. இவர் கொடுப்பதால் இவருக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? பிறர் செய்த உபகாரத்திற்காக இவர் கொடுக்கிறாரா என்றால் இல்லை, மாறாக எதற்கு? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. இங்கே இரண்டு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று என்ன, பொதுவாக முஸ்லிம்களாகிய நாம் ஜக்காத்து கொடுப்பது தர்மம் கொடுப்பது, இது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த வணக்கம், மிக சிறந்த ஒரு வணக்கம், அல்லாஹ் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு செயல் தர்மம் செய்வது. யாருக்கு வேண்டுமானாலும் தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உங்கள் செல்வத்தை, அந்த செல்வத்தின் மீது உங்களுக்கு பிரியம் இருப்பதோடு வாரி வழங்குவது, இதன் மூலமாக உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு சுத்தம் ஏற்படும். இரண்டாவது ஒன்று, அது என்ன, அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்வது. இரண்டும் வணக்க வழிபாடு. ஒன்று ஏழை எளியவர்களுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக செலவு செய்வது, அவர்களுடைய தேவைக்காக, ஒரு பொதுவான கண்ணோட்டத்திலே. மற்றொரு சூழ்நிலை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்திற்காக செலவு செய்வது. அது அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக செலவு செய்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரப்பப்பட வேண்டும், பரவ வேண்டும் என்பதற்காக, தாவாவுக்காக, தீனுடைய தீனை பரப்புவதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, யத்தீம்களுக்கு செலவழிப்பதை பற்றி உயர்வாக பேசுகிற அல்லாஹ் அந்த உயர்வை விட மிக உயர்ந்த உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறான். யார் செல்வத்தை தீனுக்காக செலவு செய்கிறார்களோ, ஆகவேதான் ஜிஹாதுடைய வசனங்கள் எங்கெல்லாம் வருமோ அங்கே அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். யார் தங்களுடைய உயிரை கொண்டும் பொருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிகிறார்களோ, தியாகங்கள் செய்கிறார்களோ, தன்னுடைய உயிரை கொண்டு பொருளை கொண்டு என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய தீனுக்காக பொருளை செலவு செய்வது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஹஸ காஸியன் ஃபீ ஸபீலில்லாஹ் அவ் கலஃபஹு ஃபீ அஹ்லிஹி ஃபகன்னமா கஸா. யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிகிற ஒரு முஜாஹிதுக்கு செலவு செய்கிறானோ, அல்லது அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு சென்றதற்கு பிறகு அவனுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்கிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவனை போல. இது எதை, இது என்ன செலவு, இது என்ன செலவு, இது அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய தீன் பரப்பப்படுவதற்காக. சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தை பார்க்கிறோம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக உதவி சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அங்கே பார்த்தால் அபூபக்கர் கொண்டு வந்த தொகை கொஞ்சமாக தெரிகிறது. ஆனால் நிலைமை என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே என்ன செய்தீர், எதை விட்டீர், எதை எடுத்து வந்தீர்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என் குடும்பத்தினருக்காக விட்டு வந்தேன், அனைத்தையும் எடுத்து வந்தேன். உமர் நினைத்துக் கொண்டிருந்தார், தான் கொண்டு வந்தது பார்ப்பதற்கு அதிகமாக இருக்கும் காரணத்தால் அபூபக்கரை விட இந்த முறையில் கொடையில் நாம் மிகித்து விட்டோம் என்று. உமரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே என்ன செய்தீர்? யா ரசூலல்லாஹ், பாதியை குடும்பத்துக்காக வைத்தேன், பாதியை கொண்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள். உஸ்மான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே முஜாஹிதுகளுக்கு யார் உதவி செய்வது? யா ரசூலல்லாஹ், 100 ஒட்டகைகளை தருகிறேன், அதற்குரிய முழு சாதனங்களோடு. மீண்டும் எழுந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், முந்தியது போக இரண்டாவதாக 200 ஒட்டகங்களை தருகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே முழு சாதனங்களோடு. இப்படி 8 முறை வாக்களிக்கிறார்கள் உஸ்மான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்குகிறார்கள். என்ன சொல்லியவர்களாக, இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும், எதை செய்தாலும் அவர் மீது அது குற்றமாகாது. இந்த தரத்திற்கு, உஸ்மானுக்கு உயர்வு கிடைத்ததற்கு என்ன காரணம், என்ன காரணம், செலவு செய்தார்கள், தீனுக்காக செலவு செய்தார்கள். இங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செலவினத்தை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து ஒரு சூராவை இறக்கி இருக்கிறான் என்றால், அபூபக்கர் செலவு செய்தது அங்கே இரண்டு பகுதிகளை பார்க்கிறோம். ஒன்று, அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுவிற்காக தீனை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் துன்பப்படுகிற மக்கள், இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இப்படித்தான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்பவர்களின் நிலைமை மாறும், அவர்கள் அடிக்கப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள், அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் செல்வந்தர் துணிய மாட்டார் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் யார் ஏழைகள் அடுத்து இஸ்லாமிற்கு வருவார்கள்? இன்று நம்முடைய காலத்தில் நடப்பதை போன்று, இன்று நம்முடைய காலத்திலே ஏழைகள் இஸ்லாமிற்கு வருவதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? ஆதரிப்பவர்கள் யார்? அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு, இயற்கையான எதிர்பார்ப்பு. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியதை நாம் செய்ய தவறிய காரணத்தால் இன்று ஏழைகளின் கோடிக்கணக்கான தொகை இஸ்லாமிற்குள் நுழையாமல் இருக்கிறார்கள். புரியுதுங்களா சொல்றது? இன்று கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமிலிருந்து தூரமாக இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் நம்முடைய செல்வத்தை அவர்களுக்காக செலவழிக்க தயாராக இல்லை. இஸ்லாமிற்கு துணிந்து வருபவர்களுக்காக எதை நாம் இழக்க தயாராக இருக்கிறோம்? நம்முடைய வீட்டை இழக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய செல்வத்தில், நம்முடைய லாபத்தில் ஒரு பகுதி இழக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய சுகபோகமான வாழ்க்கையில் ஒன்றை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வயோதிக காலம், தேவையுடைய காலம், சிறிய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், தங்களுடைய ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த செல்வங்களை எல்லாம் எப்படி செலவு செய்தார்கள்? இந்த ஏழைகளை விலைக்கு வாங்கி அவர்களை கொண்டு அடுத்து பயன்பெறலாம். எப்படி? அந்த வாங்கப்பட்ட ஏழைகளுக்கு ஒன்று, விடுதலை ஏற்பட்டு விட்டது. கொடிய காஃபிர்களிடமிருந்து, அந்த துன்புறுத்தலிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு விட்டது. அபூபக்கர் கண்ணியமிக்கவர், நியாயமாக நீதியாக நடப்பவர். இவர்களை அந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்தி அவர்களுக்கும் செல்வத்தை கொடுத்திருக்கலாம், அவர்களின் மூலமாக தானும் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அபூபக்கருடைய பார்வையோ அப்படி அல்ல. அபூபக்கருடைய பார்வை எப்படி இருந்தது? நான் இந்த செயலை செய்வது எனக்காக இருக்கக்கூடாது. யாருக்காக இருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க, நூற்றுக்கு நூறு, கலப்படமின்றி அல்லாஹுக்காகவே மட்டும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இஹ்லாசுடைய அந்த உச்ச நிலையில் அவர்கள் இருந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இப்படி புகழ்கிறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை பற்றி அல்லாஹ் கூறினானா? சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். அர்ஷுடைய இறைவன் ஒரு மனிதரை பற்றி இப்படி புகழ்கிறான் என்றால் எந்த ஒரு ஈமானிய தரத்திற்கு அவர்கள் உயர்ந்திருப்பார்கள்? அவர்களுடைய தகப்பனார் அபு குஹாஃபா அபூபக்கரை அழைத்து சொல்கிறார், அபூபக்கரே, செல்வத்தை எல்லாம் இப்படி செலவு செய்கிறாய், உன்னுடைய வயோதிக காலம், உனக்கு சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், சரி, நீ விலைக்கு வாங்கி உரிமை விடுவதாக இருந்தால் வலிமை உள்ள சிறந்த அடிமைகளை வாங்கி நீ உரிமையிடலாம், அதுவும் நன்மைதான், அவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள், உனக்கு சம்பாதித்து தருவார்கள், நீ இப்படி வாங்குகிறாயே, இப்படிப்பட்டவர்களை உரிமை விடுகிறாயே. அப்போதுதான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹுவிற்காக இதை செய்கிறேன், நான் அல்லாஹுடைய முகத்திற்காக இதை செய்கிறேன். இது குறித்து தான் அல்லாஹ் சொல்கின்றான், யார் தன் செல்வத்தை அல்லாஹுவிற்காக கொடுக்கின்றானோ அவரிடத்திலே உபகாரம் செய்யப்படும்படியான ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை, ஒரு உபகாரம், ஒரு உதவி இல்லை. யாருக்காக மட்டும்? அல்லாஹுவிற்காக மட்டும். இல்லபித்திகா அவஜிஹி ரப்பிஹில் அஅலா, அல்லாஹுடைய உயர்ந்த முகத்திற்காகவே மட்டும் அவர் செய்கிறார். வல சௌஃப யர்தா, அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பு, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் இழந்தால்தான் ஒன்றை அடைய முடியும். எதையும் இழக்காமல் நீங்கள் ஒன்றை அடைய முயற்சி செய்தால் அது முடியாது. சஹாபாக்கள் துன்யாவை இழந்தார்கள், ஆகிரத்தை அடைந்தார்கள். சஹாபாக்கள் உலக சுகத்தை இழந்தார்கள், சொர்க்கத்தினுடைய சுகத்தை அடைந்தார்கள். இவ்வுலகத்திலே இழிவுபடுத்தப்படுவதை சகித்துக் கொண்டார்கள், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். இன்று நம் நிலைமை என்ன? உலகத்தில் எதையும் இழக்க தயாராக இல்லை, மக்களிடத்தில் கண்ணியத்தை இழக்க தயாராக இல்லை. அல்லாஹுவிடத்திலே கேவலப்படுத்தப்பட்டால் அல்லாஹுடைய பார்வையில் தகுதி இழப்பதை பற்றி ஒரு பொருட்டு கிடையாது. ஆனால் மக்கள் என்னை மதிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய இந்த உடல் தியாகம், இந்த பொருள் தியாகம், இதை குறித்து தன்னுடைய கடைசி கால அந்த நேரங்களிலே கூற மறக்கவில்லை. சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் எனக்கு உதவி செய்திருக்கிறார், அவருடைய உதவிக்கு நான் கைமாறு செய்துவிட்டேன், அதைவிட சிறந்த முறையிலே நான் செய்திருக்கிறேன். அபூபக்கரை விட, அபூபக்கரை தவிர இவருக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும் ஃபகுல்தும் கதிப்து وقال ابو بكر صدق அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பினான், நீங்கள் சொன்னீர்கள் நான் பொய் சொல்லுகிறேன் என்று. ஆரம்ப காலத்தில் நபி குறித்து நீங்கள் கூறினீர்கள், நான் பொய் சொல்லுகிறேன் என்று ஏற்க மறுத்தீர்கள், ஏற்க தயங்கினீர்கள். உமர் எப்போது இஸ்லாமை ஏற்றார்கள்? 5 ஆண்டுகள் கழித்து. பல நபித்தோழர்கள் பல ஆண்டுகள் கழித்து இஸ்லாமை ஏற்றார்கள். இன்னும் பல நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹுவோடு 9 ஆண்டுகள் தொடர்ந்து போர் செய்ததற்கு பிறகு, ரசூலுல்லாஹுவையும் சஹாபாக்களையும் கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்ததற்கு பிறகு இறுதியாக இஸ்லாமை ஏற்றவர்களும் இருந்தார்கள். இதை பற்றித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை உங்களிடத்திலே அனுப்பினான், குல்தும் கதிப்து, நீங்கள் சொன்னீர்கள் நான் பொய் சொல்கிறேன் என்று. வகால அபூபக்ரின் சதக், அபூபக்கர் சொன்னார் நான் உண்மை சொல்கிறேன் என்று. வவாசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, அவர் என்னை அணைத்துக் கொண்டார், என்னை அரவணைத்தார், தன் செல்வத்தை கொண்டும் தன் உயிரை கொண்டும். வாசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, அரபியில் இந்த வார்த்தை இதற்குள்ள ஆழம் இருக்கிறதே. அன உவாசி க பிமாலி வ நஃப்ஸி, என்ன பொருள்? அதாவது என்னை நான் எனக்கு பயன்படுத்துவதை விட உனக்கு தருவேன். எப்படி? என்னை கொண்டு நான் பலன் பெறுவதை விட என்னை உனக்கு பலன் பெறும்படி செய்வேன். ஒன்றிருக்கிறது, நானும் பலன் பெறுவேன், உனக்கும் பலன் கொடுப்பேன். எனக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் உனக்கு உதவி செய்வேன். எனக்கு ஆபத்துகள், தொந்தரவுகள், இழப்புகள் வராத வரை உனக்கு உதவி செய்வேன், உனக்கு உபகாரியாக இருப்பேன். எனக்கு லாபம், எனக்கு நஷ்டம், எனக்கு துன்பம், எனக்கு சோதனை, எனக்கு குறைவு, எனக்கு சேதம் என்று வந்தால் என்னை பேணிக் கொள்வேன், உன்னை விட்டு விடுவேன். இது ஒரு தரம். புரியுதுங்களா? நம்மிலே பெரும்பாலானவர்கள் இந்த தரத்தில் தான் இருப்போம். இதுவும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்விடத்திலே ஒரு கூலிக்கு தகுந்ததுதான். ஆனால் இன்னொரு ஒரு தரம் இருக்கிறது. அந்த தரம் என்ன? அதுதான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. அதுதான் பெரும்பாலான சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அது என்ன? தனக்கு துன்பம் ஏற்பட்டாலும், தனக்கு சோதனை ஏற்பட்டாலும், தனக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய தீனுக்கு, ரசூலுல்லாவிற்கு ஏற்படக்கூடாது. இதுதான் வாசானி பினப்சிஹி. ஹிஜ்ரா செய்யும் போது பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி செல்கிறார்கள், கொஞ்சம் பின்னாடி வருகிறார்கள், கொஞ்ச நேரம் வலது பக்கம் செல்கிறார்கள், கொஞ்ச பக்கம் இடது பக்கம் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூபக்கரே, என்ன உங்களுடைய செயல் இது? யா ரசூலுல்லாஹ், வலது பக்கத்திலிருந்து எதிரிகள் வரலாம் என்று எண்ணும் பொழுது வலது பக்கம் வந்து விடுகிறேன், இடது பக்கத்திலிருந்து வரலாம் என்று எண்ணும் போது இடது பக்கம் வந்து விடுகிறேன், முன்னாலிருந்து தாக்கலாம் என்று எண்ணும் போது முன்னால் வந்து விடுகிறேன், பின்னாலிருந்து தாக்கலாமா என்று எண்ணும் பொழுது பின்னால் வந்து விடுகிறேன். எந்த வகையிலும் ரசூலுல்லாஹ்விற்கு எதுவும் ஏற்படக்கூடாது. வாசானி பினப்ஸிஹி. இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே எத்துணை போர்களை சந்தித்தார்களோ, பெரும் போர்கள், பத்ர், உஹத், ஹந்தக், ஹுனைன், ஹைபர், தபூக், எல்லா போர்களிலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஒரு போரை கூட ரசூலுல்லாஹுவோடு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தவறவிடவில்லை. விரும்பி இருந்தால் ஏதாவது ஒரு போரில் அனுமதி கேட்டிருக்கலாமா இல்லையா? இன்று நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பண்பாடு என்ன? நான் தான் இதுக்கு கொடுத்துட்டேனே, இதுக்கு என்னால் கொடுக்க முடியாது. நான் தான் இதுக்கு செஞ்சிட்டனே, இதுக்கு என்னால் செய்ய முடியாது. நான் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டனே, இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே ஒரு அளவு போட்டு வைத்துக் கொள்கிறோம். நமக்கு நாமே இவ்வளவு தான், இதுக்கு மேலே எனக்கு வேணாம், போதும். எப்படி சஹாபாக்கள் சொர்க்கத்திலே அதிகத்தை விரும்பினார்கள், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று. துன்யாவை பொறுத்தவரை இதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று இருந்தார்கள். நம்முடைய நிலைப்பாடு என்ன? சொர்க்கத்தில் இவ்வளவு கிடைச்சா ஏதோ உள்ளார போனா போதும். எப்படி சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ உள்ளார போனா போதும், அது போதும், அதுவே பெருசு தானே. துன்யாவில் இன்னும் வேணும் இன்னும் வேணும், எதையும் இழக்க தயாராக இல்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வார்த்தை, அந்த நிலைமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சதக வவாசானி பினஃப்ஸிஹி, அவர் தன்னை கொண்டு என்னை நேசித்தார். அதாவது தன்னுடைய இழப்பை, தனக்கு தன்னுடைய நஃப்ஸுக்கு ஏற்பட்ட சோதனையை தாங்கிக் கொண்டு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆயிஷாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுத்தார்களா இல்லையா? இன்னும் என்ன வேண்டும்? யாரும் மொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து அர்ப்பணித்தார்கள். அடுத்துவ மாலிஹி, தன்னுடைய செல்வம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னிடத்தில் இருந்த எல்லா முதலையும் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இனி ரசூலுல்லாஹ் எடுத்ததற்கு பிறகு எது மிச்சமோ அதுதான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹல் அன்தும் தாரிகூ லீ ஸாஹிபி, ஃபஹல் அன்தும் தாரிகூ லீ ஸாஹிபி, என் தோழரை எனக்காக விட்டு விடுவீர்களா, என் தோழரை எனக்காக தந்து விடுவீர்களா, அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவரை மனவேதனை படுத்தாதீர்கள், அவருக்கு கஷ்டம் கொடுக்காதீர்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் இரண்டு நிலைப்பாடுகளை நாம் இன்று பார்த்தோம். ஒன்று, தீனுக்காக ரசூலுல்லாஹுவை பாதுகாப்பதற்காக அவர்களிடத்தில் இருந்த துணிவு, வீரம். உடல் மெலிந்தவர், உடல் மெலிந்தவரிடத்திலே பலம் இருக்குமா? ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்கள்ட்ட லீன். ஆனால் ஈமான் அங்கே வேலை செய்தது. அங்கே என்ன வேலை செய்தது? ஈமான், இறை நம்பிக்கை. இரண்டாவது, அவர்களிடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு, பொருளாதார அர்ப்பணிப்பு. அல்லாஹுடைய ரசூலுக்காக தன்னிடத்தில் இருந்த எதையும் அவர்கள் தனக்காக வேண்டி வைத்துக் கொள்ளவில்லை.